ஆகவே ஏகமே பிறந்து முப்பிறவியின் வினை காரணமாக பிறந்து இறந்து மறுபடியும் இறந்து புகழ் வேந்தனை இந்த உலகச் சூழலில் சுற்றித் திரிகின்ற என்னை என் அடியான் என்று அப்படி இருக்கிற ஒரு தீய நிலையில இருக்கிற என்னை பார்த்து இவன் யாரு தெரியுமா உங்களுக்கு தன் அடியாரதான் கூப்பிட்டாரா தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா நீங்க எப்படி என்ன அடியாரோ அது போல இவனும் என் அடியாரோ என்று சொன்னார். எல்லாருக்கும் எதுக்க இப்படி தகுதியே இல்லாதிருக்கிற மாணிக்க வாசகரை இறைவன் என்ன சொல்லி அறிமுகப்படுத்தினான் என்றால் என் அடியான் இவன் என்னுடைய அடியான் என்று எனக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுத்துட்டானா அது பெரிய ஆச்சரியம் தானே. தகுதியே இல்லாத என்ன போய் மற்றவர்களுக்கு இவன் இருக்கு இவன் என்னுடைய அடியான் என்று விவாதம் பண்ணால் அது எவ்வளவு பெரிய பெருமை. அதனால அது ஒரு அதிசயம் என்று சொல்ற. உடல் வேன் தனை என் அடியான் என்று பாதிமாதுடன் கூடிய பரம்பரன் பாதி பெண்ணோடு கூடியிருக்கிற பரம்பரனாகிய சிவபெருமான். சிவபெருமான் பாதியான் பாதி பெண் அந்த பாதி பெண்ணா இருக்கிறதுனால்தான் அவருக்கு ஒரு இறக்க குணம் வந்தது. இந்த பிள்ளை இப்படி தப்புடையவனா இருந்தாலும் இவன் ஏன் பிள்ளைன்னு சொல்லுவான். நான் என்ன கொண்டு வாழ்ந்தேன்னா எவ்வளவு தப்பு பண்ணாலும் தன் பிள்ளை தப்பு செய்தான் என்பதற்காக அவளை அடிச்சு தொடர்ந்து அடிக்கலாம் வையெல்லாம் சுற்றுலா பண்ணி அணைச்சு அவன் சோறு ஓட்டி இவன் என் பிள்ளை நான் விட முடியாதுன்னா வைத்துக் கொடுப்பான். அது போல இந்த இறைவன் பாதி பெண்ணா இருப்பதனாலே இந்த இறக்க குணமுடையவனா என்னையும் இவன் ஒரு அடியாளைக்கு ஏற்றுக்கொண்டான் என்று அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார். பாதி மாதோடும் கூடிய பரம்பரம் நிரந்தரமாய் ஒரே நிலையாக நின்ற ஆதி எந்த விதமான மனவேறுபாடும் அடையாத சஞ்சலமில்லாத நடுநிலையாய் நிற்கின்றவனாகிய அந்த ஆதியான பரம்பொருள் ஆண்டு என்னையும் அடுத்த ஆட்டார். என் தன் அடியில் போக்கிய அதிசயம் இவன் என் அடியார் என்று சொல்லி அடியார் கூட்டத்திலே கொண்டு வந்து என்னை சேர்த்து உட்கார பெரிய ஆச்சரியம் முன்னை என்னுடைய வல்வனை போயிட முக்கடையே தன்னை யாரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளவதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியரை கோப்பிய அதிசயம் கண்டார். முன்னை என்னுடைய வல்வினை போயிட என்னுடைய வல்வினை என்னிடத்திலே இருக்கிற வினை ஆனா அந்த வினை எப்ப நான் சேர்த்து கொண்டேன் இன்னைக்கா ரொம்ப பல 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 பிறவிகளிலே முற்காலத்திலேயே சேர்த்து சம்பாதிச்சு பெரிய மூட்டையா சஞ்சீரமா வச்சிருக்கிறேன். முன்னை என்னுடைய வல்வினை முன்னை வினை பழைய வினை சஞ்சீரமாக அனுபவித்திருக்கின்ற கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மூட்டையான வினை முன்னை என்னுடைய வல்வினை போயிட அந்த வினை போவதற்காக அன்னை போவதற்கு கடைசி வரல வந்து சேர்க்கிறது வினை போயிட ஆண்டு அந்த வினை போகும்படியாக என்னை ஆண்டு கொண்டான் ஆண்டு தன் அடியாரில் கூட்டினான். அப்படி கூட்டினவன் யார் அதுக்கு நடுவில் எல்லாம் இறைவனுடைய சிறப்பு நடுவில் அந்த போயிட என்ற வார்த்தைக்கும் ஆண்டு என்ற வார்த்தைக்கு நடுவில் இருக்குது அந்த பெருமானை பற்றிய விஷயங்கள். முக்கண் அது உடைய மூன்று கண்ணையுடைய எமது தகப்பன் தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் தன்னை எவராலும் அறிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறவன் அந்த இறைவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எளியவன் அடியார்க்கு அடியவராக்கிட்டா அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் இருக்கார்களே அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்களாலே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அடியார்களாலே அவன் அறிந்து கொள்ள அனுபவத்தால் அறிந்து கொள்ளப்படுகிறவன். எளியவன் அடியார்க்கு பொன்னை வந்ததோர் புரிசடை பொன்னை ஒத்திருக்கக்கூடிய முறுக்கிய தலைப்படை தலைமையெல்லாம் பொன் கம்பி மாலை அப்படி சிவந்து போயிருக்கிறான் செங்கடையாக இருக்கிறது. புரிசடை முடிதனில் அந்த சடையில இளவதியாக வைத்த இளைய சந்திரனை தூக்கி கொண்டார். அந்த பெருமான் தன் தலையிலே சந்திரனை வைத்திருக்கிறான். இந்த கதை எதை காட்டுகிறது என்று பார்த்தால் சந்திரன் மகாபாதகம் செய்து ரொம்ப பாவங்களை எல்லாம் செய்து விட்டார். தன்னுடைய ஆசிரியனுடைய மனைவியே ஆசைப்பட்டு அது அவரோடு சேர்ந்தவன் என்ற ஒரு பெரிய பாவம். தனக்குரிய 27 மனைவிமார்கள் ரோகிணி என்ற பெண்ணிடத்தில் அதிக பாஞ்சை உடையவனா இருந்து அதனாலே தட்சிணத்திலே சாபம் பெற்றவன். இப்படி பல சாபங்களுக்கு தகுதியே இல்லாதவன் அவன். அப்படி தகுதியே இல்லாதவனாகிய அவன் மற்ற இடத்துல போய் தன் சாபத்தை சாபத்தை நீக்கிக் கொள்வதற்காக எல்லாரிடமும் யாசிக்கிற போது எல்லாரும் கைவிட்டார்கள். சிவபெருமான் காலில் போய் விடுறான். அவர் தான் என்ன பண்ணார் குத்தி தலை வைத்தான். அவ்வளவு பெரிய பாதகம் உள்ளவனையும் சரணாகதி என்று வந்து விட்டதனாலே அவனுடைய பாதத்தை நான் நீக்குகிறேன் என்று சொல்லி தலையிலே தூக்கி வைத்தான். இது எதுக்காக கதை சொல்றாருன்னா, மாணிக்கவாசகர் அதுபோல தந்தி இல்லாதவனாக இருந்த என்னையும் இப்ப தலையில தூக்கி வச்சது மாதிரி அடியார் கூட்டத்துல என்னை ஒரு பெரியவனாக உயர்த்தி இருக்கிறோம். அதுதான் இந்த கதை கொண்டு வர. இளமதியாக வைத்த அன்னை தாய்மை குணம் உள்ளவன், தாய்மைக்குத்தான் இந்த குணம் வரும். இறக்க குணம் தாயிடத்தில் தான். அதனால முன்னே அந்த என்று சொன்னவர் இந்த பாட்டில் இறைவனை அன்னை தாய் என்று கூறும். அன்னை ஆண்டி தன் அடியருள் கூட்டிய அதிசயம், தன் அடியாருள் என்னை ஒருவனால் கூட்டிய இந்த அதிசயம் இருக்கே அந்த அதிசயத்தை நான் பார்த்தேன் என்று சொல்ற. பித்தரண்டனை உலகவர் பகர்வதோர் காரணம் இதுவோனில் ஒத்து சென்றுதன் திருவரும் கூடிடும் உபாயம் அல்லியாமே செத்து போயர நரகடை விழுவதற்கு பொறுப்படுகின்றேனே அத்தன் ஆண்டி தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களா மாணிக்கவாசகர் தெருவார் போனா இவர் பைத்தியம் போது பைத்தியம் போதுன்னு சொல்லலாம். மாணிக்கவாசகரை பித்தன் என்றே ஜனங்கள் அழைப்பார்களாம். அது அந்த காலத்திலே அவருக்கே தெரியும். அவர் என்ன பண்ணார், சில அடியார்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் பேசிட்டு இருக்கார், என்னை எதுக்கா தெரியுமா இப்போ தெருவில் இருக்கவா என்ன பார்த்து பைத்தியம் சொல்றான் அது காரணம் அப்படிங்கிற. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது, என்னை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் என்று இந்த உலகத்தார் சொல்லுகிறார்களே அப்படி சொல்வதால் சொல்வதற்கு ஓர் காரணம் ஒரு காரணம் இருக்கு. இது கேளுங்கள் நீங்கள், ஏன் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள்? என்ன ரொம்ப நிலையில தாழ்ந்தவராக இருந்த இவரை இறைவன் ஆட்கொண்டு அடியார கூட்டிட்டார். அடியார கூட்டப்பட்டிருக்கக்கூடிய போது ரொம்ப கீழான ஒரு ஒழுக்கம் உள்ளவன் இவன் அடியாரே ஒரு பைத்தியக்காரன், இவனை இப்படி அடியாரா வைக்கலாமா, இவனை அடியாரா சேர்க்கலாமா என்று உலகத்தவர் சொல்றார். அதுக்காகத்தான் என்ன இப்படி மோசமாக இருந்த என்னை அடியார் ஒருவனாக வைத்ததனாலே இந்த உலகம் என்னை பைத்தியக்காரன் என்று சொல். ஆனா உண்மையிலேயே பித்தன் என்று சொன்னதனுடைய காரணம் வேற. பித்தம் என்று சொன்னால் உலகத்திலே எதையும் தொடர்பற்றவனாக போய்விடும். அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னை மறந்து விடுவார். தன்னை மறந்து உலகம் நடக்கிற போது அவர்கள் செய்கின்ற செயலெல்லாம் உலகத்தவர்களுக்கு பைத்தியக்காரன் செயல் போல இருக்கும். தெருவில் பைத்தியம் போனா தனக்குத்தானே பேசிட்டே போவான். இன்னொரு ஆளு தான் பேசணும். ஒரு மனிதன் பேசணும்னா பேசுறத கேட்கறதுக்கு நாலு பேர் இருக்கணும். ஒருத்தருமே இல்லாத பேசுறானா பைத்தியம். அப்படி தனக்குத்தானே பேசினால் பைத்தியம். இப்ப மாணிக்கவாசகர் தனக்கு எதிரே யாருமே இல்லாமல் இறைவனை நினைத்துக் கொண்டு அவர் வேஷத்தை திருவிட போறார். ஆனா அவர் இறைவனோடு பேசுகிறார் என்பதும் அதற்கு தெரியாது. நானா பேசிட்டு ஒரு பைத்தியம் அப்படின்னு உலகத்தவர் சொல்றார். அப்புறம் அவருக்கு பசி தெரியாது. எப்போ ஒரு சமயம் பசி வரும்போது தன்னுடைய பூர்வ வழக்கத்தாலே பை ஒரு வீட்டுல போய் நீட்டி தோடுகிறோம். அப்ப கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பாரு ஒரு பொதுவர், நான் சாரு சோறு கொண்டு வரது நேரமாச்சு போயிடுவாரு அடுத்து. அல்லது அடுத்தக்காரர் சீக்கிரம் ஒண்ணு ஒன்று போட்டா கொஞ்சம் நிறைய சோறு போட்டான்னு வச்சுக்கோ, அதுல ஒரு மூணு கவர்தான் சாப்பிடணும், இங்கே தூக்கி விட்டுக்குவான். ஒரு வருஷம் கேட்கிறான், நான் சோறு கொண்டுக்கு போடுறேன் ஒழுங்க எல்லாமே நீக்க முடியும், ஏதோ ரெண்டு வாரத்துக்கு போட்டு தூக்கி விட்டுப்போம் வைத்தியம்னா அப்படியே அதனால கொடுப்பேன். அது வைத்தியம் இல்லை. அதாவது சித்தர்கள் அல்லது ஞானிகள் எல்லாம் ஒரு கவலை கணக்கு இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று கணக்கு இருக்கும். அந்த கவலை சாப்பிட்ட போது மீதி அப்படின்ற தேவையில்ல கீழே போட்டு விடுவாங்க. இது உலக நடைக்கு மாறுபட்டு உலக நடைக்கு மாறுபடுவதனாலே அவர்கள் எல்லாரும் பித்தம் என்று சொல்றார். இதுதான் காரணம். ஆனால் இந்த இடத்துல வேற காரணம் சொல்றார். இவர் பித்தம் என்று உலக மணியனை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், நான் கீழ்மை கூட உடையவனாக இருந்தேன், என்னை இந்த அடியார்கள் கூட்டியதாலே என்னை பார்த்து இவன் ஒரு அடியானா இவன் ஒரு பித்தம் அல்லவா என்று வாதம் கூறுகிறார். இது காலையில் சொல்லுகிறேன் கருங்கள். ஒத்து சென்று இறைவனை ஒப்பு உண்டாகி சென்று அந்த வழியிலே போகும் ஒருவன் ஏன்மை அடைவதற்கு எதிர் வழி என்று சொல்ல சொல்ல வருகிறார். ரொம்ப உயர்ந்த ஞானிகளுடைய நிலை இங்கே பேசப்படுகிறது. ஒத்து ஒத்து என்பது இறைவனை ஒப்பு உண்டாகி அவனுக்கு இறைவனை ஒப்பு உண்டாகும். நல்லது கெட்டது என்ற வேறுபாடே இல்லாமல் எல்லாம் ஒன்றாக திட்டிரியும் திவி திதிப்பும் தெரியாது, கசப்பும் தெரியாது. அவனுக்கு இது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. அப்படி அவன் உலகத்திலே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சம மன நிலை உடையவனாக வருவான். அதுதான் ஒத்து வருதல். இறைவனை ஒத்து சென்று தன் திருவரும் கூடிடும், அப்பொழுது திருவரும் கூடும். சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் சக்தியின் பதிவு, சக்தியினுடைய பதிவு அவனுக்கு உண்டாகும். இருவனை உருவக்கப்படம் திருவருள் கூடுதல், திருவருள் கூடுதல் என்பது சக்தி நிபாதம். உபாயத்து அறியாமே, இதற்கு உபாயத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை. இறைவனை உப்பு உண்டாகணும், அதன் பிறகு சக்தி நிபாதம் பிறக்கணும், அப்புறம்தான் இரண்டிடத்திலே நாம் போய் சேர முடியும். அதற்கு உபாயம் இருக்கிறது. அது என்ன உபாயம்? உபாயம்னா வழிகள். சரியை கிரியை யோகம் ஞானம். ஞான மார்க்கத்திலே வருவது இறைவனை உப்பு சக்தி நிபாதம் அல்ல. அதுக்கு முன்னே இவன் சரியையில் இருந்து அதில் பழகி மேலே குடியை போய் அதில் பழகி பிறகு யோகத்துக்கு பழகி அதில் பழகி ஞானத்துக்கு போகும். இந்த உபாயம் எல்லாம் நான் அறியாமல் இருக்கிறேன். உபாயம் அது அறியாமே செத்து போய் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இறந்து போவேன். இறந்து போனா என்னாவே? அது நரகடை வீழ்வதற்கு. அப்புறம் அங்கேருந்து யமதூதர்கள் வந்து என்னை பிடிச்சுக்கிட்டு போய் நரகத்துல தள்ள போகிறார்கள். ஏன்னா அவ்வளவு கொடிய பாவங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் நான் செய்திருக்கிறேன். செய்த என்னை செத்து போன பிறகு நரகத்தில் கொண்டு போய் யமதூதர்கள் தள்ளுவார்கள். அப்படி நரகத்தில் வீழ்வதற்கு உருப்படுகின்றேனே, நரகத்தில் வீழ்வதற்கு உரியவனாக இருக்கிற என்னை அத்தன் தகப்பனாகிய அந்த பெருமான் ஆண்டு என்னை அடியானாக ஏற்று தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். அடியார் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொண்டு விட்டார். தகுதியே இல்லாத என்னை தகுதி உடையவனாக ஆக்கி என்னை ஆட்கொண்டார். இறைவனுக்குதான் வேலை. அவர் தகுதி இல்லாதவனை தகுதி உடையவனாக ஆக்கணும். தகுதி இல்லாத ஒவ்வொரு உயிரையும் அப்படித்தான் செய்கிறார் அவர். இந்த உலகத்திலே இறைவன் ஆணவ இருளிலே கிடக்கின்ற ஒவ்வொரு உயிரையும் அந்த ஆணவர்கள் இருக்கிற போது முழுவதும் தகுதியே அற்றதாக இருக்கு. தகுதியற்றதான அந்த உயிரை தகுதி உடையதாக ஆக்குவதற்காக அங்கே சக்தியை உள்ளே செலுத்தி அந்த உயிரை வெளியில கொண்டு வந்து பிறகு மாயை என்ற மலத்தையும் கொடுத்து இந்த உலகத்தை வாழ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் உண்டாக்கி பிறகு அவன் இருமணி ஒப்பு சக்தியை வாழ்த்து கொண்டு போற. அதன் பிறகு அவருக்கு மோட்சம் கொடுக்கிற. அப்ப தகுதி இல்லாத ஆணவ கிடக்கிற எண்ணையும் கைவிட்டு விடல. ஆணவத்தில் இருக்கிற உயிரை கொஞ்சம் கொஞ்சமா தகுதி உள்ள பொருளாக உயர்த்துவது இளைஞருடைய கடமை. அதை இங்கே குறிப்பாக சொல்றது. இப்படி கெட்ட வழியில் போகக்கூடிய இருந்த எண்ணெய் அத்தனை ஆண்டு தன்னுடைய அடியார ஒருவனாக என்னை சேர்த்து விட்டான். வேறுபட்ட அதிசயத்தை நான் பார்த்தேன். பன்மலர் பறித்து ஏற்றேன், குறவுதார் குழார் திறத்தேன் என்று குடிகடு நின்றேனே. ரெண்டு நடை சொல்ற. உயர்ந்த அடியார்கள் என்ன பண்ணுவார்? பரவுவார் இறைவனை தோற்றம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். நான் என்ன பண்றேன்? இந்த பருவாருடைய இருக்கிற பக்கம் போக மாட்டேன். யார் இறைவனை தோற்றம் பண்றார்களோ, அந்த பாட்டு பாடல் பாடுறார்களோ, பஜனை பண்றார்களோ, அந்த இடத்துக்கு நான் போறதே கிடையாது. பருவார் அவர் பாடி சென்று அணையே பாடுனா பக்கம், அவருடைய பக்கம் போனது இல்லை. பன்மலர் பறித்து ஏற்றேன், பல பூக்களை பறித்துக் கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவபூஜையாவது பண்ணினா அதுவும் கிடையாது. அடியார்கள் பண்ணுகிறார்கள், பரவுகிறார்கள், பூசை பண்ணுகிறார்கள். ஆனால் பூசை பண்ணுகிறவர் பக்கம் போகல, தோத்தரிப்போ பக்கம் போகல, நான் சிவபூஜை செய்கிறேன். அதற்கு பதிலாக நான் லௌகீகத்துல கற்றுப்போகிறேன் என்று அடுத்த வரியிலே சொல்றார். குழவார் திறத்தேன் என்று குடிகளுகின்றேனே. குறாமரம்னு ஒரு மரம், அது நல்ல வாசனை உள்ள பூ. அந்த பூவை தலையில் அணிந்து கொண்டிருக்கிற மாதிரி குறவையும் குறாமலரை அணிந்த வார்குடல் நீண்ட கூந்தலை உடையார் பெண்கள் திறத்தேன் என்று அந்த பெண்கள் வழியிலே இருந்து குடிகடுகின்றேனே அழிந்து போகின்றவனாகிய என்னை இரவு நின்றறியாடிய எம்மீரை இரவு நேரத்திலே சுபகாட்டிலே பூத்தாடி கொண்டிருக்கிறவனாகிய அந்த பெருமா இரவு இரவு காலத்தில் எரியாடிய சுடுகாட்டில் நெருப்பில் நின்று கூத்தாடி கொண்டிருக்கிற எம்மிரை எமது இறைவனாகிய சோபுருமான் எரிசடை வழிகின்ற அரவன் எரிசடை நெருப்பு போன்ற சிவந்த சடை எரினா நெருப்பு போன்ற சிவந்த சடையை உடையவன் அப்பேற்பட்ட அரவன் அர 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 என்று சொல்லப்படுகிறவன் அரவன். அரவன் என்பது பாம்பு பாம்புங்கிற பொருள் கொண்டு போகியம். இங்கே சடை செஞ்சடையை உடையவனாகி அது அரண் இறைவனை சொல்றமே அந்த அரண் என்ற பெயரே உடைய ஆட்கொண்டால் அடியில் கூட்டிய அதிசயம் அடியார் ஒருவனாக என்னை சேர்த்து விட்டேன். அச்சியத்தை நான் பார்க்கிறேன். இப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகளையும் அடியாரத்தில் நிறைவாடியும் சொல்லி அப்படி குறைபாடுகளா உடையவனாகி இருந்த என்னையும் ஏற்றுக்கொண்டான். அந்த இறைவனை சொல்லுகிற போது இரவு நின்றடியாடிய எம்மிரை, அதுக்கு நான் ஆழமான பொருள் பாடு. பொதுவா சுடுகாட்டில் ஆடுறார் அப்படின்னா தேவாரத்தில் வரும். சுடுகாடு என்பது நம் உலகத்திலே மக்களை எரிக்கிற சுடுகாடு அல்ல. இந்த சுடுகாடு எப்படியோ அதுபோல வேற ஒரு பெரிய சுடுகாடு வந்து இருக்கிறது. இந்த சுடுகாட்டிலும் இறந்தவர்கள் உடம்பு அழிக்கிற மாதிரி இந்த உலகமெல்லாம் அழிக்கப்படுகிற ஒரு காலம் வரும். அது மகா சங்கர் சங்கார காலம். அந்த மகா சங்கார காலம் என்பதுதான் பேரொழி காலம். அந்த பேரொழி காலத்திலே, அந்த பேரொழி காலத்துக்கு பெயர் இரவு என்று வைத்தது. மகா சங்கார காலமாகிய இருட்டு நிகரம் நின்று எரியாடிய, அப்பொழுது அடைந்து நெருப்பிலே தோய்ந்து ஒன்றாகிக் கொண்டே இருக்கிற அந்த நெருப்பிலே நின்று இறைவன் கூத்தாடுறான். கூத்தாடுறான்னா அழிக்கிற குத்து. அந்த அகோர தாண்டவம் அப்படி செய்யறான். எல்லா பொருளையும் நெருப்பால் சுட்டி ஒரு மாய என்ற ஒரு பொருள் கொண்டு வந்து ஒடுக்கிற சர்வசங்கார காலமே எல்லா பொருளையும் சுட்டடித்து ஒரே பொருளாக ஒடுக்கிக் கொண்டு வந்து விடுகிற நேரம். எந்த பொருள் சுட்டால் கடைசியில் சாம்பல் என்ற ஒரு பொருளா வந்து விடுவார்களோ, அதுபோல இந்த உலகத்தில் வேறு வேறு பெயருடையவனாயிருந்த அத்தனை பேரையும் சங்காரகாரனாகி இருக்கிற அந்த இறைவன் என்ன செய்கிறான், சுட்டி எரித்து மாய என்ற ஒரே தூளாக ஆக்கிக் கொண்டு வந்து விடுகிறான். அப்படி அந்த காலத்திலே நெருப்பிலே நின்று கூத்தாடிய எமது இறையாகிய சிவபெருமான் எரிசடை மெழுகின்ற அரவன் சிவந்த சடையுடைய அரண் என்ற பெயரையுடையவன் என்னை ஆட்டித்தான். எண்ணிலேன் திருநாமம் ஜபித்தும் என் ஏழமையானாலே, என் ஏழமை பதனாலே என்னுடைய அறியாமையார், ஏழமை அறியாமை. ஏழை என்பது பணத்திலும் ஏழை அறிவிலும் ஏழைன்னு ரெண்டு ஏழை இருக்காங்க. ஏழை பணம் இல்லாதவனுத்தான் நம்ம ஏழைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுபோல அறிவில்லாதவனும் அங்கே இல்லாமை பற்றி அவனையும் ஏழை என்று சொல்லுவார்கள். இது இலக்கியங்கள்ல வருகிற வார்த்தை. அதனால என் ஏழமையதனாலே என்னுடைய அறிவில்லாதனத்தாலே திருநாமாஞ்சலித்தும் எண்ணிலே, இறைவனுடைய திருநாமமாகிய அஞ்சலித்தை நான் எண்ணவில்லை. அதாவது தினந்தோறும் 108 தரம் நான் சொல்ல விட்டுவிட்டேன் என்று சொல்ற திருநாமம் அஞ்சலித்து இறைவனுக்குரிய நாமம் 1000 பேர். அந்த 1000 திருநாமங்கள்ல மிக முக்கியமான திருநாமம் எது என்றால் அஞ்சலித்து தான். நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஞானசம்பந்தர் சொல்றார், நந்தி என்ற பெருமானுடைய 1000 திருநாமங்களில் நாமம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது நமச்சிவாய என்ற பஞ்சாச்சாரம் தான். அதுபோல திருநாமம் மஞ்சமித்தும் செப்பாராகில் அப்பருடைய தேவாரத்துல திருநாமமாக இருக்கின்ற திருவைந்தெழுத்தை சொல்ல வேண்டும். அப்ப திருநாமம் என்றால் திருவைந்தெழுத்து என்ற கருத்தை அப்பர் சாமிகளும் ஞானசம்பந்தரும் தெளிவாக சொல்லுகிறார். அதேதான் இவரும் சொல்றார், திருநாமம் மஞ்சமித்தும் திருநாமமாகி அஞ்சலித்து. இந்த வாக்கியம் அப்படியே அப்பர் தேவாரத்தில் ஓடுகிறது. திருநாமம் மஞ்சமித்தும் செப்பாராகில், அது அப்படியே திருநாமம் அஞ்சலித்து அப்பர் சுவாமிக்கு காலத்துல பின்னே இருந்து அவர் பாடலை படித்த தோல்வினாலே அந்த சொற்றவர்கள் இந்த வாக்கியத்துல வந்து வருகின்றன என்று நாம் சொல்ல வேண்டும். அதை எண்ணிலேன் 1, 2, 3, 4 என்று உருப்போடல் என்ன, அதான் எண்ணுதல். எண்ணுதல் என்றது உருப்போடுதல். எப்படி உருப்போடுதல், ஒருவன் காலையில 108 தர சொல்லணும், சாயந்தரம் 108 தர சொல்லணும். 108 சேர்ந்தா எத்தனை வரும், 216 வரும். ஒரு நாளைக்கு ஏன் 216 தர சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் வச்சிருக்கிறார்கள் என்று கேட்டால் அதுக்கு ஒரு விவரம் இருக்கும். நான் ஒரு மூச்சை இழுத்து திரும்ப ஒரு மூச்சை விடும், இதுக்கு பெயர் ஒரு சுவாசம். இது போல ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா எத்தனை தர சுவாசம் விடுகிறதுனா 21,600 முறை சுவாசம் விடுது. 21,600 சொச்சம், ஆக 21,600 இது ஒரு நாளைக்கு சுவாசம். ஒரு சுவாசத்துக்கு ஒரு தர திருமந்திரத்தை சொல்லணும். ஒரு மூச்சு ஒரு தர இழுத்து விட்டா சிவாயனமன் சொல்லியா. நம்ம எங்க சொல்றது, சொல்லிட்டு இருந்தா நம்ம உலகத்துல சம்பாதிக்கிறதா, தூங்குறதா, சாப்பிடுறதா, மற்ற வேலையெல்லாம் எப்படி முடியாது. அதனால 21,600 மூச்சுக்கு பதில் ஒரு 100 பங்க தள்ளிட்டா 216 இருக்கு. 216 தர யார் சொல்ல, 21,000 மூச்சுக்கு 21,600 முறை நீங்கள் சொல்லாவிட்டாலும் 100 சுவாசத்துக்கு ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் நமது பெரியவர்கள் 216 தடவை சொல்லு, அந்த 216 ரெண்டா பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரே குறிச்சு அவன் சொல்ல முடியாதுன்னு காலையில 108 சாண்டர். அதத்தான் எண்ணுதல். 108 என்ற எண்ணிக்கை வரையில அதை ஜபமாலையை ஊட்டி சொல்லிக் கொண்டு வந்தல் என்று சொல்ல